மோகமுள் மூன்றாவது பாகத்தின் இரண்டாவது அத்தியாயம். இந்த அத்தியாயங்கள் எல்லாம் மிக நீண்டதாக இருப்பதால் அதை சிறு சிறு பகுதிகளாக படிக்கிறேன். நாகேஸ்வரன் கோயிலில் கேட்ட குரல் இன்னும் அந்த ஸ்ருதிலயத்துடனும் கனத்துடனும் கார்வையுடனும் அவன் காதில் பொழிந்து கொண்டிருந்தது. மேல் சட்சமத்தில் நின்ற அந்த கார்வைக்கு ஸ்தாயிக்கு ஏற்றாற்போல் அவன் தலையும் சற்று மேலே நிமிர்ந்திருந்தது. ஆஹா என்று அவனறியாமல் வாயில் வந்தது. என்ன பாபு? என்ன பாபு? என்ன? அவன் பதில் யோசிப்பதற்குள் ஹோட்டலில் இருந்து ஒரு குரல் பாடுவது கேட்டது. பாபு முகத்தை சுழித்துக் கொண்டான். தலையை வலிக்குதா? தலையை மாத்திரம் இல்லை, மனசு கூட வலிக்கிறது. ஏன், இன்பம் துன்பம் எல்லாம் பாதிக்காத ஆத்மா என்கிறார்களே, அதை கூட போய் சுருக்கென்று குத்துகிறானே. ஐயோ, மறுபடியும் பார் ராமராமா. புரியாததெல்லாம் என்னிடம் சொல்லி என்ன பண்ணுறது என்றாள் யமுனா. புரியாமல் இராது, இருக்கவே இருக்காது. அன்னைக்கு கோயிலில் பாடினாரே, மங்கள்வாடியிலிருந்து வந்திருந்தாரே, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பார். இதையும் கேட்டுப்பார், புரிகிறதா இல்லையான்னு தெரியும்.
தெரு திரும்பியாச்சு, சத்தமும் தேஞ்சு போச்சு.
நன்றாக சொன்னாய், சத்தம்தான் மகாபாவிகள். சங்கீதம் சங்கீதம்னு சங்கீதத்தினாலேயே பிழைக்கிறானுகள். ஆனால் கசாப்பு கடைக்காரன் ஆட்டை கொலை பண்ணி தொங்க விட்டு வியாபாரம் பண்ணுகிறா போல ஸ்ருதியை கண்டம் கண்டமாக கழித்து தொங்க விட்டுன்னா காசு சம்பாதிக்கிறானுங்க.
பாபு, உடம்பு சரியா இல்லை உனக்கு, கையை மூடிட்டு இப்படி ஆத்திரப்படாத, நிதானமாக இரு.
பின்ன பாறேன்.
பேசாமல் இறேன்.
யமுனா அவனை அழுத்தி பிடித்து கொண்டிருந்ததை உணர்ந்தான் அவன். ரிக்ஷா வீட்டு வாசல் நிற்கிற வரையில் அவன் பேசவில்லை. படுக்கையில் படுக்க வைத்து போர்த்தி சிறிது நேரமான பிறகு,
யமுனா நான் ஏதாவது சத்தம் போட்டேன்னா என்ன
என்றான் அவன்.
கொஞ்சம் வேகமாக பேசினேன், ஜுர வேகம்தான்.
ஜுரமும் இல்லை வேகமும் இல்லை, நான் அவன் பாட்டில் அந்த சமுத்திரத்தில் தளைச்சின்றிருந்தேன். இந்த அபசரம், அம்மாவையே கொலை பண்ணிக்கிற இந்த கிராதகன் போடுற சத்தம் என்ன ஒரு நிமிஷம் என்னமோ பண்ணிட்டுது.
திடீர்னு அந்த பாட்டு எங்கே ஞாபகம் வந்தது?
என்னமோ பழசெல்லாம் நினச்சிட்டே வந்தேன்.
இப்போது ஒன்றும் நினைக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் தூங்கு.
தூங்கணுமோ என்னவோ, கண்ணை மாத்திரம் திறக்க தான் முடியல. வெளிச்சத்தையும் பார்க்கவே முடியல.
கண்ணை மூடிக்கிட்டாவது படுத்துரு, நல்லா போத்தி விடுறேன்
என்று போர்வையை நன்றாக இழுத்து கழுத்து வரையில் போர்த்தி கால் இரண்டையும் தூக்கி போர்வையை அடியில் விட்டு,
கொஞ்சம் கீழே போயிட்டு வந்துடுறேன், நல்லா தூங்கு
என்றாள் யமுனா. புறப்பட்டு போயிடுவியா?
இங்கே தான் இருக்க போகிறேன், கீழே போயிட்டு வந்துடுறேன். வந்ததையை பிடிச்சி வீட்டுக்காரங்க கூட பேசவே இல்லை.
அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், பர்ஸை எடுத்துட்டு போ.
லைட் அணைச்சிட்டு போகட்டா?
சுவிட்சை மேலே தள்ளிவிட்டு,
தூங்குறியா? சும்மா அலட்டிக்கிட்டே இருக்காத.
யமுனா கீழே இறங்கி போவது தெரிந்தது. டாக்டர் தூக்கத்துக்கும் சேர்ந்து மருந்து கொடுத்து விட்டாரோ என்னவோ, கண்ணை அமட்டுகிறது. விழிப்பு கொடுத்தது, விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. யார் அது? யார் உட்கார்ந்திருக்கிறது? பாபு மலங்க மலங்க விழித்தான். பாலூர் ராமு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். இப்போ எப்படி இருக்கு?
ஜுரந்தான். நீங்கள் எப்போ வந்து?
இப்போ தான் வந்தேன், அசைய வேண்டாம், அப்படியே படுத்துக்கோங்கோ.
இப்போ தான் வரையலா? மணி என்ன?
9:30 போகிறது, 9 மணிக்கு கச்சேரி முடிஞ்சது, நேராக இப்படி வந்தேன். பையன் சொன்னான் ஜுரம்னு.
நான் இன்னைக்கு கொடுத்து வைக்கவில்லை.
ஆமாம் ஆமாம், பெரிய அமிர்தமாக தவறி போயிடுத்து. நீரென்னமோ என்னதினாலோ திடீர்னு வெதர் எல்லாரையும் சிரமப்படுத்துறது என்று தொட்டு பார்த்தார் ராமு. ஜுரம் விட்டுருக்காப்பில் இருக்கே, வேர்த்திருக்கே என்றார். புழுக்கமாகத்தான் இருந்தது. காலை மூடியிருந்த போர்வையை உதறி தள்ளிவிட்டு வேட்டியை சரிப்படுத்தி கொண்டு உட்கார்ந்தான் பாபு. கால் மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார். நல்ல கூட்டமாம், ஆனால் பாபு வராமல் இருக்க நேர்ந்தது ஏமாற்றமாகத்தான் இருந்ததாம். கச்சேரிக்கு வர முடியாதது மாத்திரம் இல்லை, டாக்டர் வீட்டுக்கு போய் வரும்போது ஹோட்டலில் வச்சிருக்கிற ஸ்பீக்கர்லேருந்து ஒரு அபஸ்ருதி வந்தது பாருங்கள். ஸ்ருதியிலேயே சேரப்படாதுன்னு சபதம் பண்ணிட்டா போல ஒரு பாட்டு. ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு லீவு கொடுத்துருப்பார். இல்லை, வாரம் 7 நாளும் லீவு கொடுத்து விட்டார் போல இருந்தது. இதை பற்றி வைத்தறிச்சல் தீர உங்களோடு பேசணும் ஒரு நாளைக்கு. உடம்பு தேரட்டும், வாங்கோ நன்னா பேசலாம். பேசினால் போதாது, பெரிய சண்டைக்கு ஆரம்பிக்கணும். இப்படியே விட்டுவிடப்படாது. இந்த சண்டைக்கு சாதாரண பலம் போதாது ஐயா. அவர் போகும்போது 9:30 ஆகிவிட்டது. பாதகம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே மாடிப்படி வரையில் போய் அவரை கொண்டு விட்டு வந்தான் அவன். அவர் போன பிறகு யமுனா கஞ்சியை எடுத்து வந்தாள். வீட்டுக்காரரும் வந்து சேர்ந்தார். உடம்பை தொட்டு பார்த்து ஜுரம் விட்டிருப்பதை பார்த்து தூங்கச் சொல்லிவிட்டு கீழே போனார் அவர். மறுபடியும் வந்தார், கையில் ஒரு கித்தான் சமகாளம் தலையணை. நீங்களே இங்கேயே படுத்துக்குங்கம்மா, ராத்திரியே ஏதாவது வேணும்னா வெந்நீரோ மருந்தோ எழுப்பி கொடுங்க.
நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் படுக்கைய.
பரவாயில்ல சார், தூங்குங்க. ஜுரம் இல்லைன்னு ஏதாவது புஸ்தகத்தை எடுத்துக்காதீங்க. என்ன இல்லை, துப்புரவா ஓய்வு வேணும் இப்ப. ஆமா என்று சொல்லிவிட்டு கீழே போனார். யமுனா படுக்கையை உதறி தலையணையை தட்டி விட்டு போட்டுக்கொண்டாள்.
லைட் அணைச்சிடலாமா?
யமுனா பித்தானை தட்டிவிட்டு போய் படுத்துக் கொண்டாள். இருளாக இல்லை, வெளியே வெள்ளி பூசி இருந்தது நிலவு. உள்ளே இருப்பவற்றை பார்க்க முடிந்தது. மேஜை, கடுதாசிகள், சட்டை மாடியில் தொங்கின துணிகள், அலமாரியில் டிக்கிடும் கடிகாரம், நாற்காலி எல்லாம் கண்ணுக்கு ஓரளவு தெரிந்தன. அவள் படுத்திருப்பதும் தெரிகிறது. என் பக்கம் ஒரு கழித்து தான் படுத்திருக்கிறாள். தலையணை போதாதென்று இடது கையை வேறு அதிகப்படி உயரத்திற்கு வைத்து கொண்டிருக்கிறாள் போலிருக்கிறது. கண் மூடியிருக்கிறதா திறந்திருக்கிறதா தெரியவில்லை. என்னை பார்த்து கொண்டிருக்கிறாளா யமுனா? தொங்கிட்டியா?
இல்லையே.
மணி என்ன ஆகிறது?
10 இருக்கும்.
மருந்து ஒரு டோஸ் சாப்பிடலாமா?
அடடே, மருந்து போயிட்டுதே, 4 மணிக்கு அப்புறம் சாப்பிட சொன்னாரே
என்று எழுந்தாள். லைட்டை போட வேண்டாம், கண்ணை கூசுகிறது. யமுனா மேஜை மீது இருந்த மாத்திரை பொட்டணத்தையும் மருந்து பாட்டிலையும் எடுத்து அருகே வந்தாள். பொட்டணத்தை பிரித்து ஒரு மாத்திரையை அவன் கையில் கொடுத்து பாட்டிலை திறந்து வாயில் மருந்தை ஊற்றினாள். கார்கை மூடி மறுபடியும் போய் படுத்து விட்டாள். படுத்து விட்டாயா?
ஏதாவது வேணுமா?
வேண்டாம். என்ன சொல்கிறது என்று தெரியவில்லை. கீழே வீட்டுக்காரர் சம்சாரம் பேசும் குரல் கேட்கிறது. எதிர்சாரியில் யாரோ 2 பேர் பேசுகிறார்கள். நிலவொளியில் வெண்மை போன்ற மேகங்கள் கப்பல் கப்பலாக விம்மிக் கொண்டிருந்தன. படபடவென்கிறது மார்பு. எழுந்து கொள்ளட்டுமா? எழுந்து உட்கார்ந்தான் அவன். குதிரை வாலை போல மேகம் கிழக்கே பூசி கிடந்தது. வில்லடித்த பஞ்சு படலம் ஒன்றின் மீது சந்திரன் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. வலையில் படாமல் ஓடுவது போல. தெரு விளக்குகள் சற்றென்று அணைந்தன. நிலாக்காலம், விளக்கை அணைத்து விட்டார்கள் போலிருக்கிறது. பாபு திரும்பி பார்த்தான். முன்னை போலவே ஒருக்களித்திருந்தாள் அவள். இடது கையும் அப்படியே அண்ட கொடுத்திருந்தது. இன்னும் வீட்டுக்கார அம்மாள் பேசுகிற குரல் கேட்கிறது. அவள் தூங்கட்டும் என்று 10 வார்த்தைக்கு 1 வார்த்தையாக பதில் சொல்லுகிற அவரும் தூங்கட்டும். எதிர்த்தசாரி பேச்சு நிற்கட்டும். உலகமெல்லாம் தூங்கட்டும். பிறகு இந்த பேச்சொலிகளே பாதுகாப்பு இல்லையா? எல்லாவற்றையும் மறைத்து முழுக முழுக அடிக்கத்தானே இந்த ஒலிகளும் அரவங்களும். பாபு எழுந்தான். அடிமேல் அடி வைத்தான். தெற்கு ஜன்னல் பக்கம் நடந்தான். மெதுவாக மண்டியிட்டான். உட்கார்ந்து விடவில்லை. முழங்கால் மடியும்போது மலக்கென்று நரம்பு சொடுக்கிற்று. அவள் தலையை கோதினான். காதோடு பேசுகிற குரலாக சொல் கம்மிற்று. தூங்க வரதா?
இல்லையே.
அங்க வாயே.
இங்கே
ஜில்லுங்கிறது. இங்க அங்கே வந்துவிடேன். எனக்கு இங்கே உட்கார முடியவில்லை, கால் ஜிலீரென்கிறது. அவள் எழுந்தாள். பாபு படுத்து கொண்டதும் பக்கத்தில் உட்கார்ந்தாள். பொட்டை சற்று அழுத்தினாற்போல விரலால் தடவி விட்டாள். லொடலொட வென்று சைக்கிள் ரிக்ஷா ஒன்று போய்கொண்டிருந்தது. அம்மாடா, தலைய வலிக்கவில்லை. ஆனால் இந்த தடவலும் விரலின் லேசான அழுத்தமும் வேண்டித்தான் இருக்கின்றன. அவனுடைய கை கூசிக்கொண்டு அவள் கால் மீது பட்டு கொண்டு கிடந்தது. சற்று கழித்து புரண்டு அழுத்தி கூச்சத்தை தெளிவித்து கொண்டது. திடீரென்று பொட்டை தடவியவளின் புஜத்தை பற்றி இழுத்ததும் அவளும் வேறற்று போய் விழ காத்திருந்தது போல அவன் மீது சாய்ந்து விட்டாள்.
வேண்டாம்.
என்ன வேண்டாம்?
உடம்பு சரியா இல்லை உனக்கு?
இப்போ ஒன்றும் இல்லை உடம்புக்கு, ஜரம் விட்டு விட்டது.
பச்சை குழந்தை மாதிரி பேசுறியே.
நிஜமாவே சொல்லறேன், எனக்கு இப்போது ஜுரம் குளிர் ஒன்றும் இல்லை.
9 மணி வரையில் ஜுரம் அடிச்சிருக்கு, மருந்து சாப்பிட்டு 10 நிமிஷம் கூட ஆகலையே.
எல்லா ஜுரத்துக்கும் மருந்தாக நீ வந்திருக்கிறாயே.
ஆமா ஆமா.
இது 5 நாள் ஜுரம், 8 வருஷமாக 10 வருஷமாக ஜுரத்தில் கிடக்கிறேனே.
என்ன செய்யறது?
10 வருஷம் என்ன, அதுக்கும் முன்னாலேயே பிடித்து அடிக்கிற ஜுரம் இது.
தப்பு தப்பா கணக்கு போடாத.
என்ன?
அப்பா போய் 8 வருஷம்தான் ஆகுது.
அதனால என்ன?
அதுக்கப்புறம் தானே ஒரு நாளைக்கு விடிய காலம் பேரஞ்சா போல வந்து ஊஞ்சல்ல உட்கார்ந்துருந்த. என்னன்னு கேட்டேன், பொம்மநாட்டி மாதிரி அழுதுண்டே விருக்குன்னு எழுந்த வாசல்ல போனியே.
ஆமா யமுனா, பொம்மநாட்டி மாதிரி தான் இருந்தேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் எங்கேயோ தொத்தின்றிருக்கிற கம்பியில இடி மின்னல் இறங்குவது போல அது வந்து இறங்கி என்னை ஸ்தம்பிக்க அடித்து விட்டது.
அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து பயந்து பயந்துட்டு 4 பக்கமும் பார்த்துட்டு ஏதோ திருட்டு சாமான திறந்து காம்பிக்கிறா போல குழறின.
பாபு சிரித்தான்.
8 வருஷம் ஆகிறது
என்றாள் யமுனா.
நானும் விடவில்லை. எத்தனை நாளா இப்படி புத்தி போச்சு என்று கூட கேட்டேன். 4-5 மாசம் என்கிறார் போலத்தான் நீ சொன்ன.
இல்லை யமுனா, அப்போது எனக்கே தெரியவில்லை. ஆனால் 8 வருஷம் அதை பற்றி யோசித்து விட்டேன். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது வீட்டுக்கு வருவியே உங்கள் அம்மாவோட, நீ ஏதோ ஒரு நாளைக்கு உங்கள் 2 பேரையும் உட்கார வைத்து விட்டு அந்த இடத்துல நிற்க முடியாமல் கூடத்திற்கு ஓடி வந்து விட்டேன். உங்கள் அம்மா பிடித்து பிடித்து இழுத்தாள். நான் திமிரிக்கொண்டு ஓடினேன். உன்னை பார்க்க பயந்து கொண்டே நான் ஓடினேன். அப்புறம் பல தடவை அது மாதிரி பீத்து கொண்டு ஓடியிருக்கிறேன்.
தெரியும்.
அப்போதிருந்து இந்த உடம்பு வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் கும்பகோணத்துக்கு வருகிற வரையில் நான் உன்னை நேராக பார்த்தது கூட இல்லை.
நான் நிறைய பார்த்துருக்கேனே.
பின்ன என்ன?
எனக்கு நினைக்க நினைக்க ஆச்சரியமா இருக்கு. 8 வருஷமாவா?
ஆமாம்.
பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளையை அழைத்து உபச்சாரம் எல்லாம் பண்ணினாயே.
கடைசியில் சண்டையும் போட்டேன். அவர் வந்ததே என் கோபத்தை கிளறி விட்டு விட்டார் போல் இருக்கிறது.
சும்மா இறேன் இந்த உடம்போடு
என்று கையிரண்டையும் எடுத்துவிட்டு எழுந்தாள் அவள். மார்பிலிருந்து ஒரு பாரம் எழுந்ததில் பெருமூச்சு விட்டான் அவன். யமுனா அறையை விட்டு வெளியே சென்று தாழ்வாரத்தின் கட்டை சுவரோரமாக கிழக்கே பார்த்து கொண்டு நின்றாள். நில ஒளியின் சூழ்வில் அவளுடைய மெல்லிய தலைமயிர் கிரணக்கற்றையாக பறந்திருந்தது. சுவர்கொழி கத்தி கொண்டிருந்தது. வீட்டுக்கார அம்மாள் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறாள். பஸ்ஸின் ஹார்ன் சத்தம் தொலைவில் கேட்கிறது. பாபு எழுந்தான். தாழ்வாரத்தில் போய் நின்றான். கிழக்கே பார்த்தான். பட்டையடித்த கரும் பஞ்சின் பின்னால் 3/4 சந்திரன் ஓடிக்கொண்டிருந்தது. திடீரென்று சந்திரன் நின்று மேகம் நகர்ந்தது. மீண்டும் 1 நிமிஷம் கழித்து சந்திரன் மேகத்திற்குள் ஓடிற்று. ஒளி மங்கி அங்கும் இங்கும் 4-5 விண்மீன்கள் இமைத்து கொண்டிருந்தன. வெள்ளமாக வந்து முழுக அடித்து ஒளிக்கடலை எதிர்த்து நீந்தி தலை தூக்கி நின்றன அந்த நட்சத்திரங்கள். மனசை யோசிக்க விடுவதில் பல ஆபத்து இருக்கிறது என்று அந்த நட்சத்திரங்கள் குரல் கொடுப்பது போலிருந்தது. உள்ள வாயே. யமுனா பதில் பேசவில்லை. கிழக்கே வானை பார்த்து கொண்டு நின்றாள். உள்ள வாயே. விரலை பிடித்து இழுத்த பிறகு திரும்பி உள்ளே பார்க்க வந்தாள் அவள்.
என்ன பாபு இது?
எதுக்காக அங்கே போய் நிற்கிறாய்? நிலா காய்கிறது, குழு குழு வென்று இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. இங்கேயும் வெளிச்சமாக இருக்கிறது. உடம்பு உனக்கு சரியா இல்லை. நிலைக்கதவையும் அடுத்திருந்த ஜன்னல் கதவுகளையும் சாத்தி விட்டு வந்தான் பாபு.
என்ன பாபு இது?
ஒன்றும் இல்லை.
நான் சாயங்காலமே புறப்பட்டு போயிருக்கணும்.
போயிருந்தா ஜுரமும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். நீ புறப்பட்டிருந்தாலும் வீட்டுக்காரர் உன்னை விட்டுருக்க மாட்டார்.
நல்லவங்களை இப்படி ஏமாத்தலாமா?
ஏமாற்றுகிறது என்ன? அவர் தானே சொன்னார் உன்னை இருக்க சொல்லி.
இருக்கத்தான் சொன்னார்.
ஏமாற்ற சொல்லவில்லை என்கிறாயா? எதுக்காக இப்படி ஓயாமல் பேசின்னு இருக்க? பேசாமல் வார்த்தையே வராமல் இந்த வாயை அடைச்சா என்ன? அப்புறம் அவள் பேசவில்லை. இருளும் சிறு ஒளியும் குழைத்த மௌனம் அந்த அறையில் இரவு முழுதும் காவல் காத்தது. தூக்கம் அறைக்குள் வராமல் சூடும் உணர்வும் காவல் காத்து நின்றன. சந்திரன் மேற்கே வெகு தூரம் போய்விட்டது போலிருக்கிறது. சிறிது விழுந்திருந்த எதிரொலியை இரவின் இருள் மெல்ல மெல்ல கவ்விக்கொண்டிருந்தது. அறையிலிருந்த பொருட்கள் முன்னைப் போல் அவ்வளவு தெளிவாக தெரியவில்லை. கடிகாரம், மருந்து பாட்டில், நாற்காலியின் முதுகில் போட்டிருந்த புடவை, மேஜை மீதிருந்த புத்தகங்கள் திட்டு விழுந்தாற்போல் தெரிந்தன. ஊரெல்லாம் அடங்கி கிடந்தது. நடுநிசியில் தெருவில் நடமாடும் ஒன்றிரண்டு ரிக்ஷாக்கள் கூட உறங்கச் சென்றுவிட்டன. எதிர்வீட்டு குழந்தையும் நடுநிசி கத்தலை கத்தி வெகு நேரமாகிவிட்டது. உலகெல்லாம் தூங்குவது போலிருந்தது. இங்கு விழிப்பின் மடியில் உணர்வு துள்ளிக் கொண்டிருந்தது. உலகத்து மலை வெளிகளில் உள்ளம் ஏறி தனிமையின் ஆட்சியை அருந்தி கொண்டிருந்தது. குகையும் சிகரங்களும் நிறைந்த மலைவெறியின் தனிமையில் ஆழ்ந்த மறதியும் தன்மயமும் தோன்றுகின்றன. யாரும் புகுந்து வாழ முடியாத தனிமை, நமக்கு மட்டும் படைக்கப்பட்ட தனிமை என்று ஒரு நிச்சயம், ஒரு உவகை படர்கிறது. வேறு யாரும் காணாத காட்சி இது. தொலைவில் நாட்டில் வாழ்பவர்கள் ஆனந்தத்தின் உண்மை அறியாதவர்கள். வயிறு வளர்க்கும் அன்றாடம் காட்சிகள் என்று உள்ளம் தன் தனிமையில் நினைக்கிறது. சந்திரன் மறைந்ததற்கும் காலை நரைக்கும் உள்ள இடையில் இருள் சூழ்ந்தது. மூழ்கி கிடந்த விண்மீன்கள் வெள்ள வடிவிற்கு பின் உயிர்த்து எழுந்தன. களைப்பையும் ஓய்வையும் கொண்டு கொட்டின. தூக்கம் இமையை அழுத்திற்று. கண்ணை திறந்தபோது யமுனா பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவள்தான் தட்டு எழுப்பினாள் போலிருக்கிறது.
எழுந்திருக்கலை இன்னும்
என்று கேட்டாள் அவள். வெயில் உள் சுவர் மீது விழுந்திருந்தது.
மணி 8 போகுது.
8?
சரியா 8.
முன்னாலேயே எழுப்பப்படாதா? பதில் வரவில்லை.
நான் போகணும் பாபு, நேரம் ஆயிட்டது. காஃபியை ஃப்ளாஸ்கில் வச்சிருக்கிறேன், சாப்பிட்றியா
என்று ஃப்ளாஸ்கை எடுத்து வந்தாள். தலையை நன்றாக வாரி முடிந்திருந்தாள் அவள். பெரிய முடிப்பாக கூந்தல் பிடரியில் தளர்ந்து கொண்டிருந்தது. முகம் நீரில் நனைந்து பளபளவென்று பொலிந்தது. குங்குமப்பட்டு பளீரென்று எடுப்பாக சிவந்திருந்தது. தேய்த்து அலம்பிய செப்புச் சிலை போல நின்றாள் அவள். இன்னும் தெய்வச் சிலைகளின் மானிடத்தை கடந்த அமைப்புதான் அதில் ஒலிகிறது. இந்த வெயில் படும்போது இந்த காலையில் அவளுடைய தூய்மை மாசுபடுத்த முடியாத தூய்மையைப் போல உயர்ந்து நிற்கிறது. இவளுடைய உயரத்தில், உடலின் மென்மையில் அந்த தூய்மையை வெளிப்படையாக காட்டும் ஏதோ ஒன்று இருக்கத்தான் இருக்கிறது. 2-3 வினாடிகள்தான் அவளை பார்க்க முடிந்தது. அவள் காப்பியை கொடுத்தபோது தலையை குனிந்து கொண்டே அதை வாங்கி பருகினான். அவன் நெற்றியில் உள்ளங்கையை வைத்து பார்த்து
ஜொரவிட்டிருக்கு
என்றாள் அவள். பதில் பேசவில்லை அவன். பேச முடியவில்லை.
இன்னும் 2 கழித்து ஆஃபீஸ் போகலாம். இன்றைக்கும் நாளைக்கும் வேண்டாம், நாளை மறுநாள் போகிறதான் நல்லது
என்றாள் அவள். எதிரே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள் அவள்.
உடம்பு பார்த்துக்கோ, நான் வரேன், நேரமாகிறது
என்று எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தான் பாபு. நான் செய்தது சரியா கடைசியில்?
என்ன? மணி 8
ஆமாம்.
நான் போக நேரமாகவில்லையா?
யமுனா எழுந்து விட்டாள். அருகே வந்து நின்றாள். அவன் கையை பிடித்தாள்.
திருப்தி தானே?
இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது? வருஷக்கணக்காக, எத்தனை வருஷம்? 8 இல்லை, விவரம் தெரிந்தது முதல் பையனாக இருந்தது முதல் தவிச்சதெல்லாம் இதற்குத்தானே. யமுனாவின் கை அவன் தலைமயிரை கோதிக்கொண்டிருந்தது. பாபு எங்கேயோ கிழக்கே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான்.
என்ன பார்த்து சொல்லேன்?
பாபு நிமிர்ந்தான்.
இதுக்குத்தானே?
பதில் சொல்ல முடியாமல் அவள் முகத்தை சற்று பார்க்கத்தான் முடிந்தது. தொடர்ந்து பார்க்கவும் முடியாமல் திரும்பிக் கொண்டான். அந்த புன்னகையில் காலத்தின் சாம்பல் வெளிரிச் சிரித்தது. கடந்த காலத்தின் சாம்பல். அம்பு பாய்ந்த உயிரின் சிரிப்பு ஒளிர்ந்தது. நிலைத்து நின்ற விண்மீன்கள் பெயர்ந்து உதிர்ந்து குலைவு கிடந்தது.
இதுக்குத்தானே சொல்லே.
ஏன் இப்படி கேட்குற?
சொல்லே.
இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணுமா?
சொல்ல.
இப்போது சொல்ல முடியாது போல் இருக்கிறது.
நான் சொல்லட்டுமா?
சொல்லேன்.
இதுக்குத்தான்?
காதில் விழுகிறது. இதற்குத்தானா, இதற்குத்தானா?
நான் வரட்டுமா?
நேரமாகிவிட்டது இல்லையா?
ஆமாம், இப்போ போனால் பஸ் கிடைக்கும், அப்புறம் போனால் க்யூவில் நிற்கணும்.
சரி என்று எழுந்தான் பாபு.
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரட்டுமா?
வரலாம்னு சொன்னால்தான் வரணுமா?
ஆமாம்.
கட்டில் காலை கால் விரலால் தேய்த்து கொண்டே நின்றாள் அவள். ஒரு நிமிஷம் ஆயிற்று.
நான் போகணுமே.
பாபு நிமிர்ந்து பார்த்தான். அவள் முகத்தை பார்த்ததும் அவனை அறியாமல் சிரிப்பு ஒன்று தெரித்தது. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் பார்த்து பழகின அந்த கேலி கண்ணில் பளபளத்து கொண்டிருந்தது. போயிட்டு வாயே.
நான் கேட்டதுக்கு பதிலே காணுமே.
ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கா?
ம்,
வாயே. சரி என்று சொல்லிவிட்டு திரும்பி நடந்து படியிறங்கினாள் அவள். பாபுவுக்கு மேலே நடக்க முடியவில்லை. கீழே போக வேண்டும் போல்தான் இருந்தது. ஆனால் மனம் பதுங்கி கட்டிலை நாடிற்று. ஒரு நிமிஷம் உட்கார்ந்தான். நிலை கொள்ளாமல் எழுந்தான். தாழ்வாரத்தில் கட்டைச்சுவர் ஓரமாக நின்று தெருவை பார்த்தான். இன்னும் கிளம்பவில்லை போலிருக்கிறது. போய் பாரேன். பார்க்கலாமா? மெதுவாக நடந்து அவன் கீழே போவதற்கும் வீட்டுக்கார அம்மாள் பின்னால் வர அவள் வெளியே வருவதற்கும் சரியாயிருந்தது.
வரட்டுமா பாபு? உடம்பு எப்படிங்க இருக்கு?
தேவலை, ராத்திரி விட்ட ஜுரந்தான், திரும்பவில்லை.
அதுதான், அம்மா வந்தாங்க விட்டு போயிருச்சு. அதுதான் எப்பவும் நம்ம மனுஷங்க இருக்கணுங்கிறது. ஆயிரம் இருக்கட்டும், நம்பவங்கன்னு ஒருத்தர் இருக்கிறாப்புல இருக்குமா? அசலா இருங்க, கடைசி வரையில் செஞ்சு விட்டா எல்லாம் சரியானப்புறம் நம்ம ஜனங்க வந்து நல்ல பேர் வாங்கிக்க வருவாங்க
என்று சிரித்தாள் யமுனா.
ஆமாம் ஆமாம், நீங்கள் வராட்டி இப்படி எழுந்து நடக்க மாட்டாங்க, நான் தான் சொல்கிறேனே.
சரி, அப்படியே இருக்கட்டும்.
வரட்டுமா? வாங்க.
இதற்குத்தானா? அவளே பதிலும் சொல்லிவிட்டாள். இதற்குத்தான். இது இல்லாமலேயே இருந்திருக்க முடியாதா? கடந்து போன ஆண்டுகளிலும் ரங்கண்ணாவின் பேச்சுகளிலும் தந்தையின் பேச்சுகளிலும் ராஜம் பேசிய சொற்களிலும் விடை தேடினான் அவன். அன்று நிலவில் சுழித்து ஓடிய ஆற்று நீரின் முன் படிக்கட்டில் அமர்ந்து வைத்தி சொன்னதெல்லாம் ஒலித்தது. ரங்கண்ணா சொன்னவை ஒலித்தன. காவிரியின் மணலிலும் பார்க்கிலும் ராஜம் காது கேட்க சிந்தித்த நினைவுகள் ஒலித்தன. வைத்தி அவன் கற்பனையில் உருவாக்கிய மனிதன் ராஜுவின் நினைவு கண்ணில் நின்றது.
இதுக்குத்தானா
என்று கேட்ட புன்னகைக்கு என்ன அர்த்தம்? இதற்குத்தான் என்று நானே சொல்லிவிடுவதாக நீ சொன்னது மனப்பூர்வமாக சொன்னதா, இல்லை வெறும் கேலிக்குரலா? மோகமிழ் மூன்றாவது பாகத்தின் இரண்டாவது அத்தியாயத்தின் இன்னொரு பகுதி முடிந்தது.